ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 1950 டிசம்பர் மாதம் 5 தன் திருவுடலை நீத்ததை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். அப்போது நடைபெற்ற நிகழ்வுகளை திரு நிரோத்பரன் அவர்கள் தன்னுடைய 12 வித் ஸ்ரீ அரவிந்தோ என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். அதை படிக்கும் சாதாரண மனிதர்கள் கூட ஒரு நிமிடம் கண்கலங்கி விடுவார்கள். அந்த சமயத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் இப்புத்தகத்தில் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 1938 பிறகு வருடங்கள் செல்ல செல்ல பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் ஒரு மாறுதல் ஏற்பட்டதைக் கண்டோம். நாளுக்கு நாள் மௌனம் அதிகமாகியது. ஏதோ ஒரு தீவிர பிரச்சனையில் ஆழ்ந்திருப்பது போல் அவர் தனித்திருக்கலானார். பேச்சுகளும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து இறுதியில் நின்றே விட்டது. அநேக நாட்கள் ஒரு சொல் கூட பேசாமல் இருந்தது உண்டு. நாங்கள் தெய்வத்திற்குத்தான் தொண்டு செய்தோம். பிரச்சனை என்ன? இவ்வுலக சம்பந்தமானது என்றால் யுத்தம் நல்லபடியாக முடிந்து இந்தியாவிற்கு சுதந்திரமும் கிடைத்துவிட்டது. அதற்காகத்தானே அவர் பாடுபட்டார். அதனால் இது உடல் சம்பந்தமானதாக இருக்கக்கூடும் என்றுதான் நினைக்க தோன்றியது. ஆனால் அப்படி நினைப்பதும் பொருந்தாது. ஏனென்றால் அவரால் தன்னை குணப்படுத்தி கொள்ள முடியுமே. ஒருநாள் ஸ்ரீ அரவிந்தர் சிறுநீர் கழிப்பது வழக்கத்தை விட அதிகமாயிருப்பதை கவனித்தோம். அவரே அதன் காரணத்தை அறிய விரும்பினார். சிறுநீர் பரிசோதிக்கப்பட்டது. அதில் சர்க்கரை அளவு அதிகரித்திருப்பது தெரிய வந்தது. ஸ்ரீ அரவிந்தரின் எதிரில் நான் அன்னைக்கு அறிவித்தபோது இது டயபெட்டிஸ் அல்ல என்று அன்னை தீவிரமாக மறுத்தார். வாரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் பரிசோதனை செய்யுமாறு நான் பணிக்கப்பட்டேன். ஒரு சில வாரங்களிலேயே சர்க்கரை முற்றிலும் நீங்கிவிட்டது. சில மாதங்கள் கழித்து டாக்டர் வருகை தந்தபோது அவரிடம் ஸ்ரீ அரவிந்தர், இப்போது சிரமம் எதுவும் இல்லை, நான் அதை குணப்படுத்திவிட்டேன் என்றார். இதை கேட்ட எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்கள் கவலையும் நீங்கிற்று. எங்களுடன் மட்டுமல்ல, அன்னையிடம் அவர் பேசுவது கூட குறைந்துவிட்டது. ஆனால் அவருடைய வேலைகள் என்னவோ தடைபடவே இல்லை. சற்று நேரம் கிடைத்தாலும் நாம் வேலை செய்யலாம் என்பார். நோயின் அறிகுறிகள் அதிகரித்த போதிலும் இறுதி வரையில் பல்வேறுபட்ட இலக்கிய வேலைகளையும் சாவித்திரி காவியத்தையும் செப்பனிடுவதை நிறுத்தவே இல்லை. சாவித்திரி மறுபரிசீலனை செய்யும் வேலை மும்முரமாக நடந்து வந்தது. 12 நூலான புக் ஆஃப் எவர்லாஸ்டிங் டே எனும் காண்டத்தில் 400-500 வரிகள் அடுத்தடுத்த நாட்களில் டிக்டேட் செய்யப்பட்டது. வரிவரியாக பொழிந்த இந்த கவிதை பிரவாகத்தின் அழகில் நான் சொக்கிப்போனேன். புவியில் அவரது கடைசி ஆண்டின் நடுவில் சிறுநீர் சுரப்பிகளின் வீக்கம் மறுபடியும் தோன்றி படிப்படியாக அதிகரிக்கலாயிற்று. கோயில் தெய்வத்தின் முன் நிற்பது போல் நின்றோம். உதாசீனமாய் நின்ற இந்த தெய்வத்தை அதன் மௌனத்தை நீக்க முடியவில்லை. எங்கள் கேள்விகளுக்கு கிடைத்த விடைகள் எல்லாம் ஆம் இல்லை என்ற ஒற்றை வார்த்தைகளை, அல்லது மங்கலான புன்னகை விடையாக கிடைக்கும். எந்த யோகிக்கும் தனது உடல் வாழ்க்கையில் பற்று இருக்காது. ஆனால் உடலை விட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தையொட்டி பல தீவிரமான பிரச்சனைகள் அவருக்கு இருந்தன. சாவித்திரி வேலை வழக்கம் போலவே நடந்தது. த புக் ஆஃப் ஃபேட் எனும் காண்டத்தின் இரு பெரும் சர்க்கங்களை நெருங்கிய போது வேலை மெதுவாகவே ஊர்ந்தது. மீண்டும் மீண்டும் பரிசீலித்தும் வரிகளை மாற்றியும் சேர்த்தும் சில சமயம் முற்றுப்புள்ளி முதலியவைகளையும் கூட மாற்றி அமைத்து எழுத வேண்டியிருந்தது. அவரது கவனம் முழுவதும் சாவித்திரியிலேயே இருந்ததாக தெரிந்தது. அவர் ஒருமுறை, என்னுடைய உண்மையான வேலைக்கு நேரமில்லாமல் போகிறது என்றார். ஒருவாறு மற்ற அலுவல்கள் முடிந்து சற்று இடைவெளி ஏற்படும் பொழுது சாவித்திரியை எடுத்துக்கொள்ளலாம், நான் சீக்கிரம் அதை முடிக்க விரும்புகிறேன் என்றார். இந்த 12 கால வரையறையை குறிப்பிட்டு அவர் பேசியது இதுவே முதல் தடவை. பொறுமை, சமநிலை, கலங்காமை ஆகியவற்றின் அவதாரம் அவர். அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்முன் தோன்றுவது இந்த சித்திரம்தான். ஆகவேதான் அவர் இப்படி அவசரமாக கூறியதும் நான் சற்று அதிர்ந்தேன். நாங்கள் மீண்டும் அந்த இரண்டு முரட்டு அத்தியாயங்களில் உழைக்கலானோம். சொற்களும் கருத்துக்களும் மீண்டும் மீண்டும் மாற்றப்பட்டன. சில சமயம் ஒரு முற்றுப்புள்ளியை கூட நாலைந்து முறை மாற்ற வேண்டியிருந்தது. கடைசியில் பரிசீலனையெல்லாம் முடிந்து அந்த இரு சர்க்கங்களும் உருவான போது, அப்பாடா, ஒரு வழியாக முடிந்தது என்றேன் நான். அவரும் மென்முறுவலுடன், ஆ, முடிந்துவிட்டதல்லவா என்றார். அப்படி ஒரு சிரிப்புக்காக நாங்கள் எவ்வளவு நாளாய் காத்திருந்தோம். அடுத்ததாக இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது என்று கேட்டார். மரண காண்டமும் முடிவுரையும் என்றேன் நான். அதை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். அந்த பின்னால் பிறகு வரவே இல்லை. நவம்பர் தரிசனத்திற்கு இரண்டு வாரங்களுக்கு முன் சாவித்திரி முற்று பெற்றதற்கான முத்திரை குத்திவிட்டார் அவர். மற்ற இலக்கிய வேலைகளும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. தரிசன நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த சமயம் ஒரு ஜோதிடரிடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது. அதில் ஸ்ரீ அரவிந்தருக்கு கடுமையான நோய் ஏற்பட இருப்பதாகவும், அவரது உயிருக்கே ஆபத்து ஏற்படவிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தது. நாங்கள் இதை லட்சியம் செய்யவில்லை. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் அதை அப்படி விட்டுவிடவில்லை. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்று சரியாக சொல்ல முடியுமா? அந்த மனிதனுக்கு ஏதோ உண்மை தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார். டாக்டர் மணிலாலிடம் யாரோ ஒரு ஜோதிடர் இதைப்போன்றே சொன்னதாக கூறிய போது ஸ்ரீ அரவிந்தர் சிரித்துவிட்டு மௌனமாக இருந்துவிட்டார். இது போன்ற ஜோதிடர்களின் பலன்களெல்லாம் பெரும்பாலும் சரியாக இருக்காது என்பதும், யோகிகள் விஷயத்தில் இவை பொருந்தாது என்பதும், யோகிகள் தங்கள் விதியையும் மற்றவர்கள் விதியையும் மாற்றவல்லவர்கள் என்பதும் தான் ஸ்ரீ அரவிந்தரின் கருத்து. தரிசன நாளும் வந்தது. இம்முறை பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாயிருந்தது. இதுதான் கடைசி தரிசனம் என்பதை அறியாமலே ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சியால் தூண்டப்பட்டது போல் கூட்டம் அதிகமாக இருந்தது. தரிசன கூட்டத்தால் அவருடைய நோயும் துன்பமும் அதிகரிக்குமோ என்று அஞ்சப்பட்டது. தலைவர் பிரான் இதை ஏற்கவில்லை. தரிசனம் நன்றாக நடந்தது. அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் அன்பும் கருணையும் வடிவெடுத்தது போல் தோற்றமளித்தனர். ஒளியும் ஆனந்தமும் இனிய சாந்தமும் சூரியனிடமிருந்தும் சந்திரனிடமிருந்தும் வருவது போல் அவர்களிடமிருந்து பெருகி வந்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் கூட்டத்தினரை ஏதோ ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது. தலைவர் பிரான் விரைவில் தரிசனத்தை முடித்து கொள்ள விரும்புகிறார் என்று அறிவிக்கப்பட்டதால் நீண்ட வரிசை அதிவிரைவாக முன்னேறி தலைவர் பிரானின் இறுதி கடாட்சத்தையும் அருளையும் சுருக்கமாக பெற்றுக்கொண்டு சென்றது. அவர் தமது அறைக்கு திரும்பிய போது களைப்புற்று காணப்பட்டார். அப்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு மிகவும் பசிக்கிறது என்பதுதான். இப்படி அவர் தமது அசௌகரியத்தை பற்றி வாய்விட்டு கூறியதை நாங்கள் இதுவரை கேட்டதில்லை. உடனே உணவு கொண்டு வரப்பட்டது. அன்னை பரிமாற இறுக்கமான மௌனத்திலேயே போஜனம் முடிந்தது. தரிசனத்திற்கு ஒரு வாரத்திற்கு பிறகு நோயின் அறிகுறிகள் தீவிரமாயின. அவருக்கு ஜுரம் கண்டது. நாங்கள் டாக்டர் சன்னியாலுக்கு உடனே வரும்படி தந்தி கொடுத்திருந்தோம். அவரும் வந்து சேர்ந்தார். அவர் கடைசி முறை வந்து போனதிலிருந்து நடந்த விவரங்கள் அனைத்தையும் கொடுத்தோம். ஸ்ரீ அரவிந்தர் கண்களை மூடி ஒரு சிலை போல் தோற்றமளித்தார். சற்றைக்கெல்லாம் கண்ணை திறந்து பார்த்தார். டாக்டரை அடையாளம் கண்டுகொண்டு மெல்லிய புன்னகையொன்றை உதிர்த்தார். டாக்டர் கேட்ட வழக்கமான கேள்விகளுக்கு அவர் விடையளித்தார். சிரமமா? அப்படி எதுவும் இல்லை. வலி? ஆமாம், கஷ்டம் இருந்தது, ஆனால் சரியாகிவிட்டது. இப்போது நான் நன்றாக இருக்கிறேன் என்றார். December 1 வந்தது. பள்ளிக்கூடத்தின் ஆண்டு நிறைவு அது. முழு ஆசிரமமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அன்னைக்கும் ஓய்வே இல்லை. ஸ்ரீ அரவிந்தரின் மூடிய அறைக்குள்ளே ஒரு மகத்தான சோக நிகழ்ச்சிக்கான ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யாருமே அறிந்திருக்கவில்லை. அவருடைய நோயை பற்றிய விஷயம் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. காய்ச்சல் குறைந்திருந்தது. டாக்டர் சன்னியாலுடன் வேடிக்கையாக பேசிக்கொண்டு கூட இருந்தார். இரத்த பரிசோதனை ஒன்று செய்தால் நல்லது என்று டாக்டர் கூறினார். அதற்கு ஸ்ரீ அரவிந்தர், நீங்கள் டாக்டர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நோயையும் மருந்தையும் தவிர வேறு எதையும் சிந்திப்பதில்லை. அதையும் மீறி அறிவு ஒன்று இருக்கிறது, அதுதான் சக்தி வாய்ந்தது. எனக்கு எதுவும் தேவையில்லை என்றார். அவர் கூறியதன் உட்பொருளை அறியாத நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். டிசம்பர் 2 பள்ளிக்கூட நிகழ்ச்சிகள் யாவும் நன்றாக நடந்து முடித்தன. ஸ்ரீ அரவிந்தரிடம் இதை அறிவித்த போது அவர் திருப்தியுடன், எல்லாம் முடிந்து விட்டதா என்றார். நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பின் அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் அறைக்கு வந்தார். தமது கழுத்தில் இருந்த மலர் மாலையை கழற்றி ஸ்ரீ அரவிந்தரின் பாதங்களில் சாற்றினார். சற்று நேரம் நின்றிருந்தார். ஸ்ரீ அரவிந்தரோ கண்களை மூடியபடி உண்முகமாகவே இருந்தார். டிசம்பர் 3 அன்று காய்ச்சல் இறங்கியது. இதை பார்த்த சன்னியால் தாம் கிளம்புவதாக கூறிய அன்னையிடம் விடை கேட்டார். அன்னை தீவிரமான நோக்குடன் டாக்டரை பார்த்தார். இந்த குறிப்பை உடனே கிரகித்து கொண்ட அவர், இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்தே புறப்படுகிறேன் என்றார். இதை கேட்டதும் அன்னையின் முகம் மலர்ந்தது. நண்பகலில் காய்ச்சல் திடீரென்று ஏறியது. மூச்சு திணறலும் முதன்முறையாக தோன்றியது. ஸ்ரீ அரவிந்தர் எந்த உணவையும் உட்கொள்ள மறுத்துவிட்டார். அன்னை மிகவும் வேண்டிக் கொண்டதன் பேரில் சிறிதளவு பழச்சாற்றை உட்கொண்டார். உடனே சமாதி நிலையில் ஆழ்ந்துவிட்டார். நாள் முழுவதும் இதே நிலையிலேயே இருந்தார். அப்போதுதான் அன்னை முதன்முறையாக அவருக்கு தம் உடலில் ஈடுபாடு குறைந்துவிட்டது என்று கூறினார். இதை எப்படியாவது மாற்ற முடியாதா என்று நாங்கள் கேட்டதற்கு, எல்லாம் அவர் விருப்பத்தை பொறுத்தது என்று கூறிவிட்டார். மறுநாள் அவர் தமது ஆழ்ந்த சமாதி நின்று விழித்தெழுந்தார். எழுந்து உட்கார விரும்பினார். நாங்கள் அதற்கு இணங்கவில்லை. ஆனாலும் அவர் வற்புறுத்தினார். மூச்சு திணறல் முற்றிலும் போய் அவர் எப்பொழுதும் போல் காட்சியளித்ததை நாங்கள் கண்டோம். அவர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். இப்போது நாங்கள் தைரியமாக, தங்களுடைய யோக சக்தியால் தங்களை குணப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் இல்லையா என்று கேட்டோம். இல்லை என்ற பதில் எங்களை ஸ்தம்பிக்கச் செய்தது. எங்கள் காதுகளை எங்களால் நம்ப முடியவில்லை. மீண்டும் நாங்கள் அதே கேள்வியை கேட்டோம். அதே பதில்தான் வந்தது. விளக்க முடியாது, உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று சுருக்கமாக பதில் வந்தது. நாங்கள் வாயடைத்து போனோம். அன்னை, ஒவ்வொரு முறை நான் ஸ்ரீ அரவிந்தரின் அறையில் நுழையும் பொழுதும் அவர் அதிமானச ஒளியை புவிக்கு ஈர்ப்பதை கண்டேன் என்று கூறினார். தாம் செல்ல வேண்டிய தேதியை அவர் நிச்சயம் செய்துவிட்டார் என்பதும், திரை விழும் முன் தம்மால் இயன்ற மட்டும் அந்த பேரொளியை பூமிக்கு கொண்டு வந்தார் என்பதும் புரிகிறது. நாற்காலியில் 1 மணி நேரம் அவர் உட்கார்ந்திருந்தார். சாந்தமூர்த்தியாய் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். நண்பகலுக்கு பிறகு நோய் தீவிரமடைந்தது. மூச்சு திணறல் அதிகமாயிற்று. ஸ்ரீ அரவிந்தரின் இரத்த நாளத்திலிருந்து சிறிது இரத்தத்தை எடுத்துக்கொண்டோம் பரிசோதிப்பதற்காக. பொன்மயமாக மாறிவரும் அந்த திவ்ய உடலுக்கு இது இம்சையாகத்தான் இருந்தது. பரிசோதனையின் முடிவு எங்களை செயலிழக்கச் செய்துவிட்டது. ஆம், சிறுநீரகம் செயலாற்றுவது நின்று போயிருந்தது. இனி எதுவும் செய்வதற்கில்லை. அவர் பெரும்பாலும் உண்முகமாகவே இருந்தார். ஏதேனும் பருகுவதற்காக கூப்பிட்ட போது மட்டுமே விழித்து கொண்டார். இதனால் அன்னை கூறியது போல் அவர் உள்ளூர விழிப்புணர்வுடன் இருந்தார் என்றும், அவர் ஒருபோதும் கோமாவில் ஆழ்ந்துவிடவில்லை என்பதும் நிச்சயமாக தெரிந்தது. மாலை 5 அவருக்கு வயிற்றில் ஏதோ அசௌகரியம் ஏற்பட்டது. சற்று நேரத்தில் பெருங்குடலை நன்கு சுத்தம் செய்தார் அவர். இவ்வளவு நாட்களாக மிக குறைவாகவே உணவு உட்கொண்டிருந்தும் இப்படி துப்புரவாக குடலை சுத்தமாக்க அவரால் முடிந்தது. பிறகு அவர் நடந்து வந்து சோஃபாவில் சற்று உட்கார்ந்தார். மறுபடியும் அதே கம்பீர அமைதி. மூச்சு திணறல் 2 மடங்கானது. அவர் படுக்கையில் படுத்து உள்ளாழங்களில் மூழ்கிப்போனார். இந்த கட்டத்தில்தான் அவர் அடிக்கடி சமாதியிலிருந்து விழித்தெழும் ஒவ்வொரு முறையும் கட்டிலின் அடியே அமர்ந்திருக்கும் சம்பக்லாலிடம் குனிந்து அவரை அணைத்து கொண்டு கன்னங்களில் முத்தமிட்டார். சம்பக்லாலும் ஸ்ரீ அரவிந்தரை ஆர்வத்துடன் தழுவிக்கொண்டார். இது பார்ப்பதற்கு அரிய காட்சியாயிருந்தது. ஓரிரு சொற்களையோ பார்வையோ அன்றி வேறெதையும் எதிர்பார்க்காமல் அன்போடு உழைத்த ஒரு பக்தனுக்கு அவனது தெய்வம் தனது நன்றிக்கடனை செலுத்துவது போலல்லவா இருந்தது? எனக்கும் இத்தகைய பாக்கியம் கிடைக்கத்தான் செய்தது. சாவித்திரியை முடித்த பிறகு நான் காலை வேளைகளில் அறையில் நுழைந்ததும் என்னை ஆழ்ந்து நோக்குவார். நான் காரணம் புரியாமல் குழம்பினாலும் என் உள்ளம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. என் பிறந்த நாளின் போதும் கடைசி தரிசனத்தின் போதும் என்னை தடவி கொடுத்து வெகுநேரம் என் தலையை பற்றி கொண்டிருந்தார். விளையாட்டு மைதானத்திலிருந்து திரும்பி வந்த அன்னை கழுத்திலிருந்த மாலையை கழற்றி ஸ்ரீ அரவிந்தரின் பாதங்களில் சமர்ப்பித்தார். சற்று நேரம் நின்று அவரை கவனித்தார். பிறகு மறுபடி, அவர் பௌதீக உலகிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார் என்றார். நள்ளிரவில் மீண்டும் அறைக்கு வந்தார் அன்னை. இம்முறை ஸ்ரீ அரவிந்தர் நன்கு விழித்து கொண்டார். இருவரும் ஒருவரையொருவர் வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தனர். நாங்கள் மௌன சாட்சிகளாக நின்றோம். ஒரு மணிக்கு அன்னை மறுபடியும் அறைக்கு வந்தார். அன்னையின் முகத்தில் அமைதி குடிகொண்டிருந்தது. ஸ்ரீ அரவிந்தர் ஆழ்ந்த சமாதியில் இருந்தார். அன்னை சன்னியாலை பார்த்து, என்ன நினைக்கிறாய்? நான் சென்று ஒரு மணி நேரம் ஓய்வெடுக்கலாமா? நேரம் வந்ததும் என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லிச் சென்றார். அந்த மகத்தான இறுதி நேரத்திற்கு 10 நிமிடங்கள் முன் தலைவர் பிரான் தமது சமாதியிலிருந்து முற்றிலும் விலகாமலேயே என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு மணி என்னவென்று கேட்டார். நிரோத், எனக்கு குடிப்பதற்கு ஏதாவது கொடு என்றார். அவர் பருகியதென்னவோ மிக மிக சொற்பம்தான். என்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய கட்டாயமும் அப்போது ஒன்றும் இல்லை. இது அவரது அளவற்ற கருணையின் வெளிப்பாடு. அந்த இறுதி சொற்கள் இன்னமும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அவை எனது ஆன்மாவில் என்றென்றைக்குமாய் பொறிக்கப்பட்டுவிட்டன. நான் எவ்வளவுதான் அரைகுறையாக அவருக்கு சேவை செய்திருந்த போதிலும் தாம் ஒரு நாளும் என்னை கைவிடப் போவதில்லை என்பது போல் அவர் முன்பு கூறிய அச்சொற்கள் உறுதிப்படுத்துவனவாக இருந்தன. இந்நிகழ்ச்சிக்கு சற்று நேரத்திற்கு பின் நள்ளிரவு 1:26 அவர் அகண்ட சமாதியில் மூழ்கினார். தேவலோகத்திலிருந்து புவிக்கு வந்து குடியிருந்த அந்த தெய்வீக அதிதி புவியை விட்டு வெளியேறினார். பொறுமையும் அமைதியுமே வடிவெடுத்த தெய்வசக்தியாம் அன்னை அவரது பாதங்களின் அருகே நின்று கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க அந்த கடவுள் விடைபெற்று கொண்டார். பொழுது புலர்ந்தது. ஆசிரம சாதகர்கள் ஒவ்வொருவராய் வந்தனர். அமர நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் அந்த பொன்மய புருஷோத்தமனின் உடலை தரிசித்தனர். எல்லோருக்காகவும் தமது அனைத்தையும் தியாகம் செய்த அந்த அதிமனிதனை கண்களில் தேங்கிய நீருடன் வணங்கினர். அந்த திவ்ய உடலில் ஒரு பொன்மயமான மகத்தான ஒளி வீசியதை என் கண்ணால் கண்டேன். அந்த ஒளி டிசம்பர் 9 வரை இருந்தது. 9 அன்று மாலை அவ்வுடல் அன்னை பணித்தபடி ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டது. நூக்க மரத்தால் ஆகிய அப்பெட்டியின் உள்ளே வெள்ளித்தகடுகள் பதிக்கப்பட்டு அடியில் மெத்தென்ற திண்டுகள் வைக்கப்பட்டன. ஸ்ரீ அரவிந்தரின் உடலை ஒரு ஜரிகை வேலைப்பாடு செய்த பட்டுத்துணியால் போர்த்தினோம். மாலை 5 சர்வீஸ் மரத்தின் அடியில் பெட்டி இறக்கப்பட்டு சமாதியில் வைக்கப்பட்டது. இவ்வாறாக உலகறியாமலேயே உலகிற்காக உழைத்த ஓர் உத்தமரின் பூவுலக வாழ்வு முடிவுற்றது. உலகிலிருந்து எவ்வித கைமாறும் கருதாமல் தமது லட்சியத்தின் வெற்றியையே சன்மானமாக கருதி உழைத்த மகாபுருஷரின் மண்ணுலக யாத்திரை நிறைவு பெற்றது. ஸ்ரீ அரவிந்தரின் சமாதியில் அன்னை இந்த வாசகங்களை பொறிக்கச் செய்தார். "To the who has to be in the material envelope of our master, to thee our infinite gratitude, before thee who has done so much for us, who has worked, struggled, suffered, hoped, endured so much, before thee who has willed all, attempted all, prepared, achieved all for us, before thee we bow down and implore that we may never forget, even for a moment, all we owe to thee." என்னுடைய வாழ்க்கையை மேம்போக்காக பார்க்க முடியாது என்று இந்த தொடரின் தொடக்கத்தில் பகவான் கூறியதை குறிப்பிட்டிருந்தோம். அது எத்தகைய சத்தியம் என்பது ஒவ்வொரு வாரமும் இவ்வுரையை தயார் செய்யும் போது எனக்கு விளங்கியது. அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் அருள் இல்லாமல் நிச்சயமாக இது சாத்தியமில்லை. இந்த சாவித்ரி வரிகள் இதற்கு பொருந்தும் என நினைக்கிறேன். ஹீ இஸ் த மேக்கர் அண்ட் த வேர்ல்டு ஹீ மேட். ஹீ இஸ் த விஷன் அண்ட் ஹீ இஸ் த சீயர். ஹீ இஸ் ஹிம்செல்ஃப் தி ஆக்டர் அண்ட் தி ஆக்ட். ஹீ இஸ் ஹிம்செல்ஃப் த நோவர் அண்ட் த நோன். ஹீ இஸ் ஹிம்செல்ஃப் த ட்ரீமர் அண்ட் த ட்ரீம். உருவாக்கியவனும் அவனே, உருவாக்கிய உலகமும் அவனே, அவனே தீர்க்க திருஷ்டி தீர்க்க தரிசியும் அவனே, நடிப்பும் அவனே, நடிகனும் அவனே, அறிந்தவனும் அவனே, அறிபவனும் அவனே, கனவு காண்பவனும் அவனே, அவனே கனவும், அவனே கனவும். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தின் போது ஆரோவில் ரேடியோ எனக் கடித்த இந்த வாய்ப்பிற்கு என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இதை தொடர்ந்து 30 வாரங்களாக பதிவு செய்து ஒலிபரப்ப உதவிய திருமதி சாய் பிரியா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.